இந்த மும்மலங்களும் வந்து ஆன்மாக்களை விட்டு என்றைக்குனாலும் நீங்கக்கூடியவைதான், இவை நிலையானவை அல்ல. இல்லையா, மும்மல சார்பு நிலையானதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாம வந்து வழிபாடுகள் இவற்றை எல்லாம் செய்வதனால நமக்கு பயன் இல்லைன்னு ஆயிடும். மும்மல சார்பு நீங்கும் என்ற ஒரு அந்த ஒரு தெளிவாக நம்ம திருமுறைகளையும் சாத்திரங்களையும் சொல்லியிருப்பதனாலதான் நாம சைவ நெறியை பின்பற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறோம், இந்த சாத்திர சிந்தனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மும்மல சார்பு கண்டிப்பா நீங்க தான் போகுது. ஆகவே நிலையாக இல்லாமல் நீங்கி போகக்கூடியவற்றை தான் பொய் என்று சைவ சித்தாந்தத்திலே கலைச்சல் கொடுத்து சொல்கின்றார்கள். முந்தைய பாடல பார்த்தோம். ஆகவே இவர் ஆசிரியர் மெய்கண்டார் முதல்ல பொய்யை காட்டி அப்புறம் பொய்யை நீக்கி அப்புறம் மெய்யை காட்டக்கூடியவர் அந்த பாடல பார்த்தோம். அதற்கு ஏற்ப இந்த பொய்ப்பொருள்களாகிய இவற்றை இந்த பாச பொருள்களை பற்றி முதல்ல கேட்கின்றார். அப்ப ஆசிரியர் மெய்கண்டாருக்கு விடை சொல்லும் போது அந்த பொய்ப்பொருள்களுடைய இயல்பை அவர் காட்டுவதாக அது அமையும். அதற்கப்புறம் என்ன சொல்றார், நான் ஏது அப்படின்னு கேட்கின்ற. அப்போ இந்த பொய் இந்த பொய்ப்பொருள்களுடைய இந்த மும்மலங்களுடைய சார்பு நீங்கும் போதுதான் ஆன்மா தன்னை ஆன்மான்னு உணரும். அதுவரை எடுத்திருக்கிற உடம்பே தான் அது தான்னு நினைக்கும். இல்லையா, எப்போ அது தன்னை உணரும் ஆன்மான்னு, இந்த மும்மலமாகிய இந்த பொய்மலங்களின் சார்பு நீங்கும் போதுதான் அது தன்னை உணரும். ஆகவே பொய் அகற்றி அந்த பொய் அகலக்கூடிய நிலையில தான் தன்னை உணரும். ஆகவே நான் ஏதுங்கிறத அடுத்து வைத்திருக்கின்றார். பொய் அகற்றிய பிறகு போத ஆனந்த பொருளா மெய்யை காட்டுவார், அது சிவம் தான். ஆகவே நீ ஏது சிவம் ஏது என்ற கருத்தில் நீ ஏது என்று அடுத்த வினாவை வைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்க, மெய் காட்டிய பிறகு போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய் கண்டா என்ன சொல்ற பிறகு பொய் காட்டா மெய்யா அப்படின் சொல்லியிருக்கிறார். மெய்ப்பொருளை உணர்ந்த ஆன்மா திரும்பவும் ஒரு பழைய பயிற்சி பற்றி உலகத்தை காணணும்னு நினைச்சா, சரி இவ்வளவு உனக்கு மெய்ப்பொருளை உணர்த்தியாச்சு, திரும்பவும் உனக்கு உலக வாதனை வருது, எப்படியும் போன அந்த குருநாதர் விடமாட்டார். அந்த சமயத்துல அது ஒன்பதாம் சூத்திரத்து விஷயம், அந்த சமயத்துல முத்தி பஞ்சாக்கரம் சொல்லக்கூடிய அஞ்செழுத்தை போதித்து அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை துணை கொண்டு என்ன சிவபெருமானினுடைய தலைமையின் சிறப்பையும் உணர்ந்து இந்த பெருமானை நம்ம சார்ந்த பிறகு மீண்டும் இந்த உலகத்தை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் கொள்கையில் அந்த ஆன்மா உறுதியாக இருக்கும்படி செய்து விடுவார். அப்போ எல்லா இடத்திலும் சிவம், அங்கு எல்லாமே சிவபெருமானுடைய அவர் இயக்குவதுதான் என்பது திருநிலத்தின் மூலம் உணரப்படுகின்றது. திருநிலத்தின் மூலம் உலகத்தையே இயக்கி வருபவர் அவர் தான். அப்ப உலகம் அந்த மயக்கம் ஏற்படும் போது இந்த உலகமும் அவனால் இயக்கப்படுவது என்று சொல்லி அதை அஞ்செழுத்தை சிந்திப்பதன் மூலம் அங்க உணர்ந்து கொள்கிறது ஆன்மா. விதி என்னும் அஞ்செழுத்தே சொல்வது, அஞ்செழுத்தை சிந்திப்பதனால் உணர்ந்து கொள்கின்றது. ஆகவே மீண்டும் அந்த பொய் மீது அந்த ஆன்மாவுக்கு பொய்யை சார வேண்டும் ஒரு வாதனை ஏற்பட்டாலும் கூட அந்த வாதனை பொய் வாதனையை போக்குவதற்கு பொய் காட்டாமல் இருப்பதற்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த திருநடனத்தையும் அஞ்செழுத்தையும் அங்கே வந்து அதை பற்றி உபதேசித்து இந்த ஆன்மா மீண்டும் பொய்யை சார்ந்து விடாமல் இந்த ஆன்மாவை காட்டுகிறார். ஆகவே பொய் காட்டான்னு சொன்னதுக்கு ஏற்ப இங்க திருநடனமும் அஞ்செழுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே முந்தைய பாடல எப்படி விளக்கப்பட்டதோ அதே ஒரு முறையில இந்த பாடல அமைந்திருக்கின்ற ஒரு நயத்தை நாம வந்து காணலாம். அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த முறையிலே சொல்லியிருக்கின்ற ஆசிரியர் 36 தத்துவங்களை பற்றி கேட்டார், ஆணவத்தை பற்றி கேட்டார், வினையை பற்றி கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்கின்றார், நான் ஏது நான் யார்னு கேட்கின்றார். ஆகவே ஒரு உலகியல் நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வினா எல்லாருக்குமே வியப்பை தரும். நான் யாருன்னு சொல்லி ஒருவர் போய் இன்னொருவரிடம் கேட்பதா, உலகின் நிலையில சொல்லும்போது சொல்றா, உலகின் நிலையில எதனா சாத்திரங்கள் எல்லாம் முதல்ல கேட்பவர்களுக்கு இந்த வினா ஒரு அதிர்ச்சியை தரும். எல்லாம் சரிதான், அதுக்காக இப்படி ஒரு கேள்வியா என்ன, ஒருவர் வந்து ஏதாவது ஒரு மயக்கம் அடைஞ்சிட்டாரு, அவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை அளித்து குணப்படுத்துறாங்க. அப்ப கொஞ்சம் கண்ணை விழிச்சு பார்த்தா என்ன கேட்பாரு, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கே ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அமைதியா இருங்க, சொல்றோம் அப்படின்னு. நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டாலே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். நான் எங்க இருக்கிறேங்கிற கேள்வியே என்ன, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா என்ன கேட்கலாம், ஊருக்கு போசாத ஐயா இந்த தெரு எங்க இருக்குது, இந்த முகவரி எங்க இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் மற்ற விஷயங்களை கேட்கலாம். நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்பட்டு விட்டது, பாவம் கஷ்டப்பட்டுட்டாரு, குழப்பத்துல இருக்காருன்னு சொல்லுவோம். நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டாலே அதுக்கு மேல நான் யாருன்னு கேட்டா இல்லையா, உலகியல் அது எப்படிப்பட்ட நிலை. ஏன் அப்படின்னா, நான் யாருங்கிறது அது எல்லாம் அவரவருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதை கூட ஒருத்தர் தெரியாட்டா வேற என்ன தெரிஞ்சிருக்க போறாரு அவரு அப்படின்னு சொல்லி பேசிடுவோம் இல்லையா. ஆனால் உண்மை என்ன, உலகியல் வழக்கில் எப்படி இருந்தாலும் உண்மை என்ன என்று சொன்னார். நாம் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவில் இருந்தா கூட பரவாயில்லை, அறிந்திருப்பதாக நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்று அறியாமலேயே ஆனால் நாம் யார் என்று அறிந்திருக்கிறோம் என்ற கருத்தில் இருக்கிறோம். தத்துவ நோக்கில் வரும்போது அப்படி இருக்கும். தத்துவ நோக்குங்கிறது தனி இல்லையா? இப்ப திருக்குறளை எடுத்துக்கோங்களேன், உலகியல் அதுல சொல்லாத உலகியல் நீதிகளா எவ்வளவோ சொல்லியிருக்கிற. பொருள் செயல் வகை, பொருள் செல்வத்தை சேர்க்க வேண்டும், அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்றேன். ஆனா ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது அப்போ நிலையாமைன்னா சொல்றேன், துறவு சொல்றேன். அந்த இடத்துல என்ன சொல்லிடுற, நில்லாதவற்றை நிலையன என்று உணரும் புல்லறிவாண்மை கடைன்றத. ஆக ஞான உலகம்னு அந்த உலகத்துக்கு வரும்போது நிலையாத பொருள் மீது பற்று வைப்பது அது புல்லறிவு, அது அற்ப அறிவு அப்படின்னு சொல்லி ஞான உலகத்துல அது கண்டிக்கப்படுது. சாதாரண உலகியல்ல எல்லாருக்கும் அந்த பக்கம் வந்துடாது, அப்போ அதுக்கேற்றபடி வாழ வேண்டியதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஞான உலகம் இது ஒரு தனி உலகம். இது இங்க எப்படிப்பட்ட ஒரு தெளிவோடு இங்க நாம இருக்கணும். இந்த ஞான உலகத்தை பற்றி சிந்தனைக்கு வந்தாதான் நம்ம பிறப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்கின்றோம். சாதாரண உலகியல் சிந்தனையில் இருந்தா அந்த பிறப்பு என்பது விடாது. என்ன நான் ஏதுன்னு கேட்கிறார் அப்படின்னா, இது எவ்வளவு தெளிவு வந்தவர்கள் கேட்பார்கள், யாரிடம் கேட்கின்றார்கள் என்பது முக்கியம். சும்மா யார்கிட்டயோ ஒருத்திட்ட போயா நான் யாருன்னு கேட்கிறார், அதை எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி கேட்டா சொல்லலாம், யாரிடம் கேட்க வேண்டுமோ அவரிடம் கேட்கின்றார். ஆகவே இவர்களை பற்றி, இவர் ரெண்டு பேரை பற்றி புரிந்து கொண்டவர்களுக்கு தான் இந்த கேள்வியினுடைய மகத்துவம் தெரியும். ஆகவே நாம ஆன்மா என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை, எடுத்துள்ள உடலையே ஆன்மா என்று நாம் நினைத்திருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாம யாரு நமக்கு தெரியல அப்படின்னா சரி, அந்த நாலேஜ் நமக்கு இல்ல, அந்த நாலேஜ்ல நம்ம ஜீரோவா இருக்கிறோம் அப்படின்றோம். ஆனா நாம அல்லாத வேற ஒரு பொருளை நாம நினைச்சோம்னா அது நம்ம ஜீரோவா இல்ல, அது நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் இல்லையா? சில தேர்வு சில எக்ஸாம்ல என்னன்னா க்வெஸ்சன் ஆன்சர் தெரியலையா விட்டுறலாம். அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் சூஸ் டு கரெக்ட் ஆன்சர், நாலு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த சாய்ஸ் கரெக்டான ஆன்சர் தெரியலையே என்ன பேசாம விட்டுறலாம். ஆனா சரி நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கு ஏதாவது ஒண்ணு எழுதி வைப்போம் அப்படின்னு எழுதி அது தப்பு ஆயிட்டுனா அதுக்கு மைனஸ் மார்க் வச்சிருப்பாங்க. சில தேர்வுகள் அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன இது, இப்ப ஜீரோ இஸ் பெட்டர் தென் மைனஸ் இல்லையா? இப்ப நாம யாருன்னு தெரியாம இருக்கிறது அது ஒரு தாழ்வு தான். ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம அல்லாத வேறொரு பொருளை நாம் என்று நினைத்து கொண்டிருப்பது இருக்கிறதே, அது அதனாலதான் எல்லா பிரச்சனைகளும். உமாவதி சிவத்தை நினைக்க முடியல, நேற்று குரு பூஜையுமா நேற்று சிந்திச்சோம், அவரைத்தான் திரும்ப திரும்ப நினைக்க வேண்டியது இருக்கு. உலக அனுபவங்களை எல்லாம் ஏன் இந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கின்றன? ரொம்ப ஷார்ப்பா சொல்ல, சுருக்கமா சொல்ல, ஆனா ரொம்ப ஷார்ப்பா என்னன்னா, இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி, இருவினைக்கு ஏற்ற உடம்புகளை அண்ணனுடைய அருளாலே பெற்று அவயவராய். அவயவம்னா என்ன? அந்த பகுதி, இந்த உடம்பு அவயவமாக இருக்கிறது, கண்ணு மூக்கு காது தோடு இப்படி அவயவமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க டாக்டர் இல்லையா, ஒவ்வொன்றும் அவயவம், அவயவமாக இருக்கின்றது இந்த உடம்பு. அப்ப அந்த அவயவ பகுப்பு கொண்ட உடம்பையே இந்த ஆன்மாக்கள் தான் என்று நினைக்கின்றன, அதனால அவயவராய் அப்படின்னு ஒரு பெயர் வச்சார் ஆன்மாக்கள். அவயவர் அப்படின்னு ஆன்மாக்கள் அழைக்கிறார். ஏன்னா இந்த அவயவங்களை கொண்ட உடம்பையே ஆன்மாக்கள் தான் என்று நினைப்பதனால ஆன்மாக்களை அவயவராய், அந்த உடம்ப தான் நினைச்சதுனால என்ன விளைவு ஏற்படுது? அழகில்லிகள் போகங்கள் அருந்து மாற்றார், அளவில்லாத பெரிய பெரிய அனுபவங்களை எல்லாம் இவைகள் அனுபவிக்கின்றன. உடம்ப தான் நினைச்சாதான் வினை போகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே உடம்பை தான் என்று நினைச்சு அதுல முடிவா நாம இருப்பதனால இல்லையா, நாம நாமெல்லாம் யாரு நம்ம தெரியும்னு நினைக்கிறோம். மனவாசங்கள் இருந்தா எப்படி நான் யாரு அப்படின்னு கேட்டா இவ்வாறு இதே தெரியாம இருக்காரு. என்னெல்லாம் யாராவது நீங்க யாருன்னு கேட்டா உடனே ஒரு பயோடேட்டா எல்லா விவரத்தோடு நீட்டிடுவாங்க. உண்மை என்ன, அந்த பயோடேட்டால உள்ள எந்த விவரமும் நான் யாருன்னு சொல்லக்கூடியது இல்லை, என்னோட தொடர்புடைய செய்திகளை சொல்லக்கூடியது தான். நான் யாருங்கிறத அத்தனைக்கும் இத்தனை பயோடேட்டால உள்ள இத்தனை விஷயங்களோடு சேர்ந்துள்ள நான் யார் அப்படிங்கிற கேள்விதான் அங்க எஞ்சி நிற்போம். ஆகவே நான் யாருன்னு சொல்லி கேட்டு இருந்தார். யாரும் இந்த கேள்வினால அதிர்ச்சி அடைய கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு கேட்கின்றார். ஏன்னா நான் யாரு, நான் ஆன்மா, ஆனா நான் ஆன்மான்னு நான் தெரிஞ்சிருக்கேன்னா இல்ல, நான் யாருன்னு கூட இப்படி ஆச்சாரியரை கேட்டு தெரிய வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன். தன்னை அங்க ஒரு முன்மாதிரியா வச்சு சொல்றாருன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் தான் சொல்றாரு அது. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் தான் யாருன்னு சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் தான் யாருன்னு என்பதே அறிந்திருக்கவில்லை. அதற்கு காரணத்தையும் சொல்றார், அதுதான் அந்த சிறப்பு. ஏன் அறிஞ்சிருக்கல? முதல்ல சொன்னார் இல்லையா, மும்மலங்கள் ஆறாறு தத்துவம் ஆணவம் வினை. அத சொல்லிட்டு நான் ஏதுன்னு கேட்கல. இங்க ஒரு அடமொழி இருக்கு, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது, இவற்றின் வேறாக நான் ஏது. இந்த மூன்று வளங்களை விட்டு வேறாக பிரியாமல் இந்த மூன்று வளங்களோடும் இருக்கின்றேனே, ஆகவே என்னை நான் அறிந்து கொண்டிருக்கவில்லை, ஆகவே நான் யார் என்பதை இந்த மும்மலங்களையும் நீக்கி எனக்கு என்னை அறிவிக்க வேண்டும் என்பது எங்க கருத்து. நான் யாருன்னு அறியாம ஏன் இருக்கிறேன்? ஏன்னா இந்த மும்மலங்களை விட்டு வேறாகாமல் இவற்றோடு நான் வந்து அழுந்தி கிடக்கின்றேன்.